சாந்தி. ஜூன் 22, 2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளார். நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆகுவதுடன் ஏனையோருக்கும் சேவை செய்ய வேண்டும். கேள்வி: பிரம்மா பாபா என்ன பிரத்யேகமான எண்ணத்தை கொண்டிருக்கின்றார்? அதற்கு சிவபாபா என்ன கூறுகிறார்? காத்திருந்து பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். பதில்: பாபா கொண்டிருக்கின்ற எண்ணமானது காலம் மிகவும் பாதகமாக ஆகி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் நிச்சயமாக அழியாத இந்த ஞான ரத்தினங்களை பெற்றுக்கொள்ள தந்தையிடம் வர வேண்டும். இத்தனை குழந்தைகளும் வரும்போது எங்கே தங்குவார்கள்? பல கட்டடங்கள் கட்டப்பட வேண்டியுள்ளது. சிவபாபா கூறுகின்றார், காத்திருந்து பாருங்கள், அவர்கள் முன்னைய கல்பத்தில் செய்தது போன்றே சரியாக இங்கே வந்து தங்குவார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், தொடர்ந்தும் கற்றிடுங்கள். மன்மனா பாப், நீங்கள் கர்மாதீதம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாடல்: உங்களை கண்டு கொண்டதால் நாங்கள் முழு உலகையும் கண்டு கொண்டோம். வானம் பூமி அனைத்தும் எங்களுக்கே சொந்தம். ஓம் சாந்தி. தந்தையும் கூட கூறுகின்றார், குழந்தைகளே ஓம் சாந்தி. வேறு என்ன அவர் கூறுவார்? அவர் குழந்தைகளுக்கு கூறுகின்றார், ஓம் சாந்தி தத்துவம், அதுவே உங்களுக்கும் பொருந்தும். ஓ குழந்தைகளே, நீங்களும் அமைதி ஸ்வரூபங்கள். அத்துடன் நீங்கள் மாஸ்டர் தூய்மை ஆக்குபவர்கள். வேறு எவருமே இவ்வாறு கூற முடியாது. கூறப்பட்டுள்ளது, காக்கை எவ்வாறோ அதன் குஞ்சுகளும் அவ்வாறே இருக்கும். நீங்களும் பாபாவை போன்றவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஞான கடல் ஆவேன். குழந்தைகளாகிய நீங்களும் இந்த ஞானத்தின் மாஸ்டர் கடல்கள் என புரிந்து கொள்கின்றீர்கள். அதாவது நீங்கள் ஆறுகள். கடலுக்கும் குழந்தைகள் உள்ளன. பெரிய ஆறுகள், குளங்கள், ஏரிகள் போன்றவையும் உள்ளன. அவை உயிரற்றவை. ஆனால் நீங்களோ உயிருள்ளவர்கள். நீங்கள் கடலில் இருந்தே வெளியாகியுள்ளீர்கள். சில புதல்விகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் புதல்விகள் கல்வியறிவு அற்றவர்கள். பாபா ஒருமுறை கேட்டார், சீனி எவ்வாறு செய்யப்படுகின்றது? சர்க்கரை எவ்வாறு செய்யப்படுகின்றது? சர்க்கரை சிவப்பு கரும்பினாலும் ஜீனி வெள்ளை கரும்பினாலும் செய்யப்படுகின்றது என அவர்கள் கூறினார்கள். அந்த அப்பாவிகள் கல்வி அறிவை பெறவில்லை. பாபா அவ்வாறான மகத்தான விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆற்று நீர் கடல் நீரிலிருந்தே வெளியாகின்றது. ஜனத்தொகை அதிகரிக்கின்றது. எனவே அதிகளவு நீர் தேவைப்படுகின்றது. அவர்கள் தொடர்ந்தும் பல கால்வாய்களை கட்டுகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கும் போதும் நடக்கும் போதும் சுற்றி திரிந்து அனைத்தையும் செய்யும் போதும் எவ்வாறு தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குகின்றீர்கள் என சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாடலில் கூறப்பட்டுள்ளது, பாபா நான் உலக ராஜ்யம் என்ற ஆஸ்தியை உங்களிடமிருந்து கோரிக்கொள்கின்றேன். எவருமே இதை எங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. அந்த ராஜ்யம் 21 பிறவிகளுக்கு இருக்கும். எல்லையற்ற தந்தை எங்களது பாக்கியமான எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளார். அவர் எங்களை ராஜ்யத்தை ஆள தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குவதுடன் தூய்மையும் ஆக்குகின்றார். மக்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைக்கவில்லை. அவர்கள் அசரீரியான கடவுளையே அழைக்கின்றார்கள். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று கூறும்போது அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லாது பரமதந்தையே தமது புத்திகளில் வைத்திருக்கின்றார்கள். தந்தை வந்து அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தைக்கு முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். அவர் ஒரு சாதுவோ அல்லது புனிதரோ அல்லர். அசரீரியான சிவபாபா பிரம்மாவின் இச்சரீரத்தில் பிரவேசித்து எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அசரீரியான சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபித்தார் என்பதும் நினைவு கூறப்படுகின்றது. ஸ்தாபனையின் பின்னர் விநாசம் இடம்பெற்றது. இது அவர் பழைய உலகிலேயே வருகின்றார் என்பதை நிரூபிக்கின்றது. புதிய உலகம் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டு எண்ணிக்கையற்ற மதங்கள் சங்கரரின் மூலம் அழிக்கப்படுகின்றன. சத்திய யுகத்தில் ஒரேயொரு தர்மமே இருந்தது. ஆனால் இப்பொழுது எண்ணிக்கையற்ற மதங்கள் உள்ளன. சக்கரம் போன்றவை ஒரேயொரு தர்மம் இருந்த காலத்தில் இருந்த தேவர்களின் அடையாளங்கள் ஆகும். லக்ஷ்மி நாராயணன் உலகின் அதிபதிகள் என்று கூறப்படுகின்றனர். ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளே உலகின் அதிபதிகள் ஆவர். இந்த விஷயங்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திகளில் உள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே மன்மனாபம். குழந்தைகள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கப்படுகின்றார்கள், தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஏனைய கருத்துக்கள் அனைத்தையும் மறந்தது போன்று இதையும் மறந்துவிடாதீர்கள். இதுவே பிரதான கருத்தாகும். தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவர் தூய்மை ஆகுவதற்கான வழிமுறையை உங்களுக்கு கூறுகின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சதோ பிரதானாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் முழுமையாக எடுத்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நீங்கள் சதோபிரதான் ஆக வேண்டும். நீங்கள் சதோபிரதான் ஆகின்ற போதே உங்களால் புதிய உலகிற்கு செல்ல முடியும். அசரீரி உலகம் தூய்மையானது. அந்த சரீர உலகமும் தூய்மையானது. இது தூய்மையற்ற உலகமாகும். ஆத்மாக்கள் இப்பொழுது தமோபிரதான் ஆகியுள்ளார்கள். சரீரங்களும் தமோபிரதான் ஆகியுள்ளன. இது உலக நாடகமாகும். பிரம்மாண்டமும் சூட்சும உலகமும் இதற்குள் அடங்குகின்றது. இங்கேயே உலக சக்கரம் சுழல்கின்றது. சத்திய திரேதா யுகங்கள் இங்கேயே உள்ளன. அவை சூட்சும உலகிலோ அல்லது அசரீரி உலகிலோ இல்லை. அவை இங்கேயே உள்ளன. இது மனித உலகம் என்றும் அது ஆத்மாக்களின் அசரீரி உலகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. மற்றையது பிரம்மா விஷ்ணு சங்கரரின் சூட்சும உலகமாகும். இந்த சரீர உலகின் ஜனத்தொகை மிக பெரியது. சத்திய யுகத்தில் உலக ஜனத்தொகை மிகவும் சிறியது. ஒரு தர்மமே அங்கு உள்ளது. அங்கேயும் அசுரர்கள் இருந்தார்கள் என்று மக்கள் கூறுகின்றவை எல்லாம் பொய்யே. புதிய உலக ஸ்தாபனையும் பழைய உலகின் விநாசமும் நினைவு கூறப்படுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். சத்தியயுக ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டு மீதி அனைத்துமே அழிக்கப்படும். நீங்களும் தந்தையுடன் சேர்ந்து சேவை செய்கின்றீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே சேவை செய்ய வந்துள்ளார். அவர் எல்லையற்ற தந்தை ஆவார். தன்னுடைய குழந்தைகள் மிகவும் சந்தோஷம் அற்றவர்களாக இருப்பதை அவர் பார்க்கின்றார். எனவே அவர் நிச்சயமாக அவர்கள் மீது கருணை கொள்கின்றார். அவர் கருணை நிறைந்த தந்தையாவார். இப்பொழுது முழு உலகிலும் அமைதியற்ற நிலை இருக்கின்றது. ஒரு தந்தையை தவிர வேறு எவராலும் அமைதியை கொண்டு வர முடியாது. பல ஹத யோகிகள் இருக்கின்றனர். அவர்கள் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு உட்படுவதில்லை என கூறுகின்றனர். அவர்கள் பிழையான விஷயங்களையே மக்களுக்கு கூறுகின்றனர். உண்மையில் ஆத்மாக்களிலேயே சுத்தம் இருக்க வேண்டும். ஆத்மாக்களில் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளது. எவருமே இதை அறிய மாட்டார்கள். கூறப்பட்டுள்ளது, இவர் ஓர் பாவாத்மா, ஏனெனில் இவர் பல பாவங்களை செய்கின்றார். இவர் ஒரு மகாத்மா அல்லது புண்ணிய ஆத்மா. அவர்கள் ஒருபோதும் மகா பரமாத்மா என கூறுவதில்லை. சந்நியாசிகள் அனைத்தையும் துறந்தவர்கள் என்பதால் தூய ஆத்மாக்கள் என அவர்கள் கூறுகின்றனர். தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குகின்றவர் பரமாத்மாவாகிய தந்தையை தவிர வேறு எவராகவும் இருக்க முடியாது. தூய்மையற்ற உலகில் எந்த தூய்மையான ஆத்மாக்களும் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது நாற்று நாட்டப்படுகின்றது, படிப்படியாக வளர்ச்சி இடம்பெறும். இந்த சிறிய மத பிரிவுகளும் மத அனுசரணைகள் போன்றவையும் சிறு கிளைகளே. அவற்றிற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. அவர்கள் பலவிதமான மந்திரங்களை கொடுக்கின்றார்கள். இதுவும் மனதை ஒழுங்குபடுத்தும் மந்திரமே. அதன் மூலம் நீங்கள் ஐந்து விக்காரங்களை வெற்றி கொள்கின்றீர்கள். மக்கள் ராமா ராமா என்ற மந்திரத்தை ஓதுகின்றார்கள். ஆனால் அதனால் எந்தவிதமான நன்மையும் இல்லை. இங்கே தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் தூய ஆத்மாக்கள் ஆகுவீர்கள். நினைவு யோகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. பாரதத்தின் புராதன யோகம் மிகவும் பிரபல்யமானது. இந்த யோகத்தினாலேயே நீங்கள் உலகை வெற்றி கொள்கின்றீர்கள். பாரதத்தின் ராஜயோகம் மிகவும் பிரபல்யமானது. வேறு எவருமன்றி தந்தையாலேயே இதை கற்பிக்க முடியும். நீங்கள் பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆவீர்கள். பி கே கள் இங்கேயே இருக்க வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிச்சயமாக பிரம்மாவுடனேயே இருக்க வேண்டும். இந்த பிராமண குலமும் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இதுவே அதிமேன்மையான பிராமண குலம் என்று அறியப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள், பின்னர் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் குத்துக்கரணம் அடிக்கின்றீர்கள். நீங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். பின்னர் நீங்கள் தேவர்கள் சத்திரியர்கள் போன்றவர்கள் ஆகுவீர்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இது மிகவும் சிறிய விஷயமாகும். தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். பாபா 84 பிறவிகளின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு கூறுகின்றார் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. 8.4 மில்லியன் பிறவிகள் அல்லாது 84 பிறவிகளின் கணக்கே இருக்க வேண்டும். எவருமே இதை அறிய மாட்டார்கள். 8.4 மில்லியன் பிறவிகளின் கணக்கை எவருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. மனிதர்களாகிய நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வருகின்றீர்கள். ஆத்மாக்கள் அவர்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக மேலிருந்து வருகின்றார்கள். சத்திய யுகத்திலிருந்து கலியுக முடிவு வரை அவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரது சொந்த பாகத்தை நடிக்கின்றார். மனிதர்கள் இந்த விஷயங்களை அறிய மாட்டார்கள். ஒரு தந்தையே இந்த விஷயங்களை அறிவார். மனிதர்களை பரமாத்மா அல்லது தந்தையாகிய கடவுள் என்று அழைக்க முடியாது. தந்தையாகிய கடவுள் என்று நீங்கள் கூறுகின்ற போது புத்தி அசரீரியான சிவபாபாவை நோக்கியே செல்கின்றது. உயிர் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு தந்தை இருக்கிறார். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்கின்றார். அசரீரியான தந்தையின் பெயர் சிவன் ஆகும். உங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு, ஆத்மா. ஆயினும் சரீரங்களுக்கு பல வித்தியாசமான பெயர்கள் உண்டு. பரமதந்தை பரமாத்மா ஒரு சரீரத்தினுள் பிரவேசித்து இந்த ஞானத்தை பேசுகின்றார். அவர் அதை ஒரு சரீரம் இல்லாது பேச முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இவர் தனது சொந்த பெயரை கொண்டுள்ளார். எனக்கு சரீரத்திற்கான பெயரில்லை. நான் மறுபிறவி எடுப்பதில்லை. நான் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். இவரும் அதை பற்றி அறிய மாட்டார். ஒரு குறிப்பிட்ட திகதியோ அல்லது நேரமோ இல்லை. ஆம், நான் கல்பத்தின் முடிவிலே வருகின்றேன். அதாவது இரவில் வருகின்றேன். இப்பொழுது இரவாகும். இது தூய்மை அற்றவர்களின் உலகமாகும். நான் உலகை தூய்மையாக்க வருகிறேன். அதாவது பகலை கொண்டு வருகிறேன். பாபா இவரினுள் எப்போது பிரவேசித்தார் என்பதை இவரும் அறிந்து கொள்ளவில்லை. ஆம், இவர் விநாசத்தின் காட்சிகளை கண்டார். பலர் டிரான்ஸில் சென்றார்கள். அவர்களால் திகதி, நேரம் அல்லது கணத்தை தெளிவாக கூற முடியவில்லை. மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குவதுடன் அவரின் பிறப்பு இரவில் இடம்பெற்றதாக காட்டுகின்றனர். அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை சரியாக வினாடி வரைக்கும் காட்டுகின்றனர். தந்தை கூறுகின்றார், நான் அசரீரியானவர். என்னுடைய பிறப்பு ஏனையோரை போன்றதல்ல. எனது பிறப்பு தெய்வீகமானதும் தனித்துவமானதும் ஆகும். நான் இவரினுள் பிரவேசித்து பின்னர் சென்று விடுகின்றேன். எவருமே நாள் முழுவதும் எருதில் சவாரி செய்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் என்னை நினைவு செய்கின்ற போது நான் பிரசன்னமாகின்றேன். மக்கள் ஒருவரையொருவர் சந்திக்கின்ற போது அவர்கள் ராமா ராமா அல்லது நமஸ்தே கூறுவதை போன்று தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை சந்திப்பதுடன் காலை வந்தனம் கூறுகின்றார். ஆன்மீக எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரதும் தந்தையாவேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள், சிவபாபாவின் குழந்தைகள். குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளே சந்தோஷ பாதரசம் உயர வேண்டும். எல்லையற்ற தந்தை வந்து எங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை காணும் போது மிகுந்த சந்தோஷத்தை உணர்கின்றார். பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். பாபா உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக்கி ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாரதம் எங்கள் தேசம் என்று பாரத மக்கள் கூறுவது போன்று அரசன் மற்றும் பிரஜைகள் அனைவரும் இது எங்கள் தேசம் என்று கூறுகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நரகவாசிகள், பின்னர் ஸ்வர்க்கவாசிகள் ஆகுவீர்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லை. நீங்கள் வீட்டில் குடும்பத்துடன் வாழ வேண்டும். நீங்கள் இங்கே வந்து தங்க முடியாது. அனைவரும் இங்கே ஓடி வந்திருந்தால் பாபா உங்களை எங்கே தங்க வைப்பார்? எவ்வாறு குழந்தைகளாகிய உங்களில் பலர் இங்கு ஒரே தடவையில் வர முடியும்? எவ்வாறு அனைத்து நிலையங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளும் ஒரே நேரத்தில் வந்து பாபாவை சந்திக்க முடியும்? அவர்கள் எங்கு தங்குவார்கள்? அது கஷ்டமானது. நாளுக்கு நாள் குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து வளர்கின்றது. இதற்கு சில திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இங்கே சுற்றி இருக்கின்ற கட்டடங்கள் அனைத்தும் எடுக்கப்பட வேண்டும். வீட்டு உரிமையாளர்களிடம் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என கேட்க வேண்டும். நேரம் வரும்போது அவற்றை வாங்க வேண்டும். பணம் என்ற கேள்வி இல்லை. நேரம் மிகவும் பாதகமாகி கொண்டிருக்கின்றது. தந்தை குழந்தைகள் இருவரும் அழியாதவர்கள். தந்தை குழந்தைகள் இருவரும் அழியாதவர்கள். அவர் அழியாத பொக்கிஷங்களை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கின்றார். பல குழந்தைகள் இங்கு வர விரும்புகின்றனர். பாபா அவர்களை எங்கே தங்க வைக்கலாம் என சிந்திக்கின்றார். சிவபாபா கூறுகின்றார், நீங்கள் ஏன் அது பற்றி கவலைப்படுகின்றீர்கள்? காத்திருந்து பாருங்கள். தொடர்ந்தும் கற்றிடுங்கள். மன்மனாபவ், நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கர்மாதித்த நிலையை அடைந்து சதோபிரதான் ஆக வேண்டும் என குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நினைவை கொண்டிருப்பதன் மூலமே நீங்கள் தூய்மையாக முடியும். பாபா கூறுகின்ற அனைத்தும் மிகவும் இலகுவானது. இது அதிகளவு இலகுவானது. பாபாவை நினைவு செய்யுங்கள். ஒரு பசுக்கன்று தனது தாயை நினைவு செய்கின்ற போது அது கத்துகின்றது. அது ஒரு மிருகமாகும். குழந்தைகளாகிய நீங்களும் அழைத்தீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது அனைவரும் அதிகளவு அழைப்பார்கள். அவர்கள் அவரை அதிகளவு நினைவு செய்வார்கள். பாபா இப்பொழுது வந்துவிட்டார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். விநாசம் இடம்பெற வேண்டும். இயற்கை அனர்த்தங்களும் இடம்பெறும். அனைவரும் தொடர்ந்து தங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவார்கள். அவர்கள் குண்டுகள் போன்றவற்றை தயாரிப்பதில் அதிகளவு பணத்தை செலவு செய்கின்றார்கள். அதிகளவு செலவு செய்யப்படுகின்றது. எவ்வாறு அந்த செலவுகள் ஈடுகட்டப்படும்? மக்களிடம் மரண பயம் உள்ளது. ஆனால் அவர்கள் குண்டுகள் தயாரிப்பதை நிறுத்துகின்றார்கள். இல்லை, குண்டுகளினால் யுத்தம் இடம்பெறும். குண்டுகள் வீசியவுடனேயே மக்கள் இறக்கக்கூடியதான குண்டுகளை இப்பொழுது அவர்கள் தயாரிக்கின்றார்கள். முதலில் பொருட்களை செய்வதற்கு நேரம் எடுத்தது. ஆனால் இப்பொழுது ஒரு நிமிடத்தில் ஒரு மோட்டார் போன்று உள்ளது. அவர்கள் தொடர்ந்தும் மிக விரைவாக அனைத்தையும் செய்கின்றனர். அவர்கள் வெகு சில குண்டுகளை மாத்திரம் செய்யப்போவதில்லை. இந்த பழைய உலகம் அழிக்கப்படப் போகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களின் ஆஸ்தியை கோர வேண்டும். கீதை பாரத மக்களாகிய உங்களுக்கே ஆகும். இது தேவ தர்மத்தின் சமய நூலாகும். மீதி அனைத்துமே முக்கியத்துவம் குறைந்ததாகும். அவை நினைவு கூறப்படுவதில்லை. பிராமண தர்மமே அனைத்திலும் அதிமேன்மையானது. சமய கதைகளை கூறுவது பிராமண பூசாரியின் கடமையாகும். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளான பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் என்றும், உங்கள் பாட்டனாரின் சொத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள் எனவும் உங்களால் கூற முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். ஒன்று, நாடகத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிந்து கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தொடர்ந்தும் கற்றிடுங்கள். மன்மனாபவவில் நிலைத்திருந்து கர்மாதீத்தம் ஆகுகின்ற அக்கறையை கொண்டிருங்கள். உங்களை சதோப்பிரதான் ஆக்குங்கள். இரண்டு, சிவபாபாவின் குழந்தைகளான ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதரர்கள். நீங்கள் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தியை கோருகின்றீர்கள் என்ற சந்தோஷத்தை பேணுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் அகரூபத்தில் ஸ்திரமாக இருப்பதன் மூலம் உண்மையான அன்பை கொண்டவராகி தந்தையினதும் உங்களினதும் மறைமுகமான ரூபத்தை வெளிப்படுத்துவீர்களாக. தமது அகஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் குழந்தைகளால் தமது அகரூபத்தில் ஸ்திரமாக இருப்பதன் மூலம் அகநோக்கில் இருப்பவர்களால் வேறு எவற்றிலும் ஈடுபட முடியாது. அவர்களால் தற்காலிகமான பகட்டான இந்த பழைய உலகம் உறவுகள் செல்வம் அல்லது பௌதீக சொத்துக்களால் ஏமாற்றப்பட முடியாது. உங்களின் அகரூபத்தில் ஸ்திரமாக இருப்பதன் மூலம் உங்களின் மறைமுகமான சக்தி ரூபம் வெளிப்படுத்தப்படும். இந்த வடிவத்தின் மூலம் தந்தை வெளிப்படுத்தப்படுவார். இத்தகைய மேன்மையான பணியை செய்பவர்கள் உண்மையான அன்பை கொண்டிருப்பார்கள். ஸ்லோகம். உங்களின் நம்பிக்கையினதும் இறை பிறப்புரிமையினதும் பெருமையையும் கௌரவத்தையும் பேணுங்கள். நீங்கள் துயரப்பட மாட்டீர்கள். அவ்யக்த சமிக்கை. சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்து கொள்பவராகவும் ஆகுங்கள். சுத்தம் லேசான தன்மையின் அடையாளம். எந்தளவிற்கு நீங்கள் லேசாக இருக்கிறீர்களோ அதற்கேற்ப சுத்தம் இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரையும் உங்களை நோக்கி கவருவீர்கள். உங்களின் சுபாவத்தை லேசாகவும் எளிமையாகவும் ஆக்கும்போது நேர்மையும் சுத்தமும் காணப்படும். இலகுவான சுபாவத்தை கொண்டவர்களால் பல்துறைகளில் திறமை உடையவர், அதாவது பல வடிவங்களை எடுக்கக்கூடியவர் ஆக முடியும். இலகுவான சுபாவத்தை கொண்டவர்கள் சதா மலர்ச்சி நிறைந்தவர்களாக இருந்து அனைவரையும் கவருவார்கள். ஓம் சாந்தி.